சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். அத்தியாயம் 13. சிறை வேந்தன். படை தளபதி ஒருவன் தனது பாசறையை நோக்கி வருவது போல நிமிர்ந்த பார்வையோடும் சீரான நடையோடும் புலவர் இல்லம் நோக்கி நடந்து வந்த கடல் வேந்தன். பக்கத்தில் புதர்களில் இருந்து தன் மீது பாய்ந்து வந்த இரு வீரர்களையோ மார்பை நோக்கி பாய்ந்த ஈட்டிகளையோ லட்சியம் செய்யாமல் மேலும் நடக்கவே செய்தான். அவன் மார்பு மீது பாய்ந்த இரு ஈட்டிகளும் செயலற்று கீழே விழுந்த அதே சமயத்தில் இடையிலிருந்து தனது நீண்ட வாளை உருவாமல் இரு குறுவாள்களை மட்டும் எடுத்து தன் மீது பாய முற்பட்ட இரு வீரர்களை நோக்கி எரிந்து விடவே அவர்கள் இருவர் கைகளும் செயலற்று வாள்களும் கீழே விழுந்து விபரீத ஒளிகளை பரப்பின. தன் மீது பாய்ந்து செயலற்று விழுந்த இரு வேல்களையும் பாதையிலிருந்து காலால் ஒதுக்கி தள்ளிய கடல்வேந்தன் எதிரி வீரர்களை நோக்கி சென்று அவர்கள் கைகளில் தைத்து தொங்கிக் கொண்டிருந்த தனது இரு கூறு வாள்களையும் பிடுங்கி இரத்தத்தை அவர்கள் உடையிலேயே துடைத்துவிட்டு மீண்டும் அவற்றை தனது கச்சையில் செருகிக் கொண்டார். அடுத்து அந்த இரு வீரர்களையும் நோக்கி, இன்னும் யாராவது இருக்கின்றார்களா என்று வினவவும் செய்தான். அவன் கேள்வி முடிவதற்குள்ளேயே பக்கத்து புதர்களில் இருந்தும் இன்னும் 10 பேர் வெளியே வரவே தனது நீண்ட வாளை எடுத்து உருவி அதன் கூர்மையை பார்த்த கடல்வேந்தன், வீரர்கள் திருடர்கள் போல் பதுங்க வேண்டிய நிலைமை சேர நாட்டுக்கு வந்து விட்டதா என்று வினவினான். சேர வீரர்களை வெட்டி வழக்கம் இல்லை எனக்கு. வேறு வழியில்லாவிட்டால் உங்களை வெட்டாமல் இருக்கவ முடியாது. உங்களை அழைத்து வந்து பதுங்க வைத்தது யார்? அமைச்சரா, தூதுவனா என்று கேள்விகளையும் இறைந்து கேட்டார். இரவின் அமைதியில் அந்த சொற்கள் மிக தெளிவாகவும் பெரியதாகவும் கேட்டன புலவர் பெருமான் இல்ல பகுதியில். கடல்வேந்தன் எழுப்பிய கேள்வியால் அவனை உடனடியாக தாக்க முயலாத வீரர்கள் பரணர் இல்லத்தை நோக்கினர். ஒருவன் மட்டும் சொன்னான், நீங்கள் சரணடைந்து விட்டால் நாங்கள் உங்களை தாக்க அவசியமில்லை என்று. இதை கேட்ட கடல்வேந்தன் அந்த பகுதியை அதிரும்படியாக நகைத்தான். சரணடைவதா? எதற்கு? யாரிடம் என்ற சொற்களை வீசிதான். அந்த நகைப்பினூடே அவன் நகைப்பு பயங்கரமாகவே இருக்கவே அவனுக்கு வெறி ஏதாவது பிடித்து விட்டதோ என்று நினைத்து திகில் அடைந்த அழும்பில் வேள் பரணர் இல்லத்தின் வாயிலுக்கு வந்து நின்று, கடல்வேந்தனே என்று இறைந்து அழைத்தார். அவர் தோன்றியதன் விளைவாக போரிடாமல் நின்றுவிட்ட அரசாங்க வீரர்களையும் அமைச்சரையும் நோக்கிய கடல்வேந்தன், அமைச்சர் பெருமானே, என்னை பிடிக்க என் தந்தையின் இல்லத்துக்கு வருவானேன். கடலில் இருப்பது எனது ஒரே மரக்களம். அங்கே எவது பிடித்திருக்கலாம்? அல்லது சேர நாட்டு மரக்களங்கள் இரண்டை ஏவி என்னை மடக்கலாம் என்று உள்ளக்கி மீண்டும் நகைத்தான் பழையபடி பயங்கரமாக. கொள்ளைக்காரனை எப்படி பிடிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். பிடிக்கும் வழியை கொள்ளைக்காரனிடம் இருந்தே அறிய அவசியமில்லை என்று சற்று அதிகார குரலிலேயே பேசினார் அமைச்சர். கடல்வேந்தன் சிறிது சிந்தித்தான். ஆம் அமைச்சரே, திருடனை பிடிக்க அமைச்சரும் திருட்டு தொழிலில் இறங்க வேண்டுமா என்று வினவி நான் சிந்தனைக்கு பிறகு, நான் திருட்டு தொழிலில் இறங்கினேனா? ஆம். எப்பொழுது? இப்பொழுதுதான். என்னை பிடிக்க பல வீரர்களை திருடர்களைப் போல வழியில் பதுக்கி வைத்திருக்கின்றீர்கள். நீரும் திருடனை போல் என் இல்லத்தில் பதுங்கி இருக்கின்றீர். அந்த கையாலாகாத சஞ்சயனும் இங்குதான் பதுங்கி கிடப்பான் என்று நினைக்கின்றேன். சஞ்சயன் இங்கு இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? இருள் இருக்கும் இடத்தில் பிசாசும் இருக்கும். இதை கேட்டதும் கோபம் கொண்ட அமைச்சர், யார் இருள், யார் பிசாசு என்று வினவினார் கோபமாக. அது உங்களுக்குள் தீர்மானமாக வேண்டிய விஷயம் என்று வேந்தன் மறுபடியும் நகைத்தார். அந்த சமயத்தில் அமைச்சர் நின்றிருந்த வாயிலில் அவர் பக்கத்தில் தோன்றிய சஞ்சயன், வேந்தா, நான் தனியாக வரவில்லை என்றான் சற்று கடுமையான குரலில். அந்த துணிவு உமக்கோ அமைச்சருக்கோ இல்லை என்பது எனக்கு தெரியும் என்று ஏளனத்தோடு பேசினான் வேந்தன். புலியை பிடிக்க பல ஆட்களோடு செல்வது துணிவற்ற சைகை அல்ல என்று சுட்டிக்காட்டினான் சஞ்சயன். புலியை பிடிக்க நரிகளோடு செல்வது உசிதம் அல்ல என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் தூதரே என்று கடல்வேந்தன் வேகமாக முன்னேற முயன்றான். அவனை 10 வாள்கள் தடுத்தன. அந்த வாள்கள் தனது மார்பில் புதைந்த நிலையில் அவற்றையும் பார்த்து அமைச்சரையும் சேர தூதனையும் நோக்கி, உங்களுக்கு வேண்டியது சண்டையா சமாதானமா என்று நிதானமாக ஆனால் பெரிய குரலில் வினவினான் கடல்வேந்தன். உன் மார்பில் 10 வாள்கள் பதிந்திருக்கின்றன என்று சுட்டி காட்டினார் அமைச்சர். பார்த்தேன், கேட்டதற்கும் பதில் சொல்லும் என்றான் வேந்தன். இப்படி கேட்டுக்கொண்டே சரில் என்று கீழே உட்கார்ந்து வாள்களில் இருந்து தப்பி மீண்டும் அதே வேகத்தில் எழுந்து வீரர்களை இடித்து தள்ளி தனக்கும் இடம் செய்து கொண்ட கடல்வேந்தன் தனது வாளை வேகமாக வீசி எதிரிகளின் வாள்களை தடுத்தான். புயலே கத்தி வடிவம் எடுத்து வந்துவிட்டது போன்ற பிரம்மையடைந்த வீரர்களில் நால்வரின் கையில் இருந்த வாள்கள் பறந்துவிடவே அவர் கொடுத்த இடைவெளியில் புகுந்து வலக்கையில் வாளோடும் கீழே கிடந்த வேல் ஒன்றையும் காலால் எடுத்து இடக்கையில் ஏந்தி கொண்ட கடல்வேந்தன் வேல் வாள் இரண்டினாலும் ஒரே சமயத்தில் போராடினார். அவன் போர் முறையை கண்டு ஒரு மனிதன் இத்தனை பேரை சமாளிக்க முடியுமா என்ற அமைச்சர் வியப்படைந்த சில வினாடிகளுக்குள்ளேயே வேந்தனை சூழ்ந்த இரு வீரர்கள் வேலுக்கும் இன்னும் இருவர் அவன் வாளுக்கும் இலக்காகிவிடவே அவர்களிடமிருந்து நீங்கி ஒரே எட்டில் அமைச்சர் இருந்த இடத்தை அணுகிவிட்ட கடல்வேந்தன், அமைச்சரே, உமது வீரர்களை வாள்களை கீழே போடச் சொல்லுங்கள் என்று கடுமையான குரலில் உத்தரவிட்டான். கடல்வேந்தன் கையில் இருந்த வேல் தமது கழுத்தை தடவி கொண்டிருந்ததை பார்த்த அமைச்சர் வாள்களை கீழே போடுங்கள் என்று இறைந்து சீறினார். வீரர்கள் வாள்களை இழந்ததும் அமைச்சரை நோக்கிய கடல்வேந்தன், அமைச்சரே, சஞ்சயனையும் இந்த வீரனையும் உமது மாளிகைக்கு அனுப்பிவிடும், உம்மோடு நான் வருகிறேன், என்னை நீங்கள் சிறையில் தள்ளிவிடலாம் என்று கூறினார். அதை கேட்டு அமைச்சர் விழித்தார். சஞ்சயன் அதில் ஏதோ சூதி இருப்பதாக நினைத்து வீரர்கள் போய்விட்டால் உன்னை எப்படி பிடிப்பது என்று கேட்டான். வீரர்கள் இருந்தும் பிடிக்கவில்லை, இல்லாமல் பிடித்தால் உமக்கு கௌரவம் இல்லையா? கடல்வேந்தன் சொல்லில் நம்பிக்கை இருந்தால் வீரர்களை அனுப்பிவிடும், இல்லையால் சம்பிரதாயம் உங்களை அழித்துவிடும் என்றான் கடல்வேந்தன். சம்பிரதாயமா? வியப்போடு விடவினான் சஞ்சயன். ஆம் தூதரே, நான் இன்று விடியற் காலையில் என் மரக்களத்துக்கு திரும்ப வேண்டும். நான் அப்படி திரும்பாவிடில் கொள்ளைக்காரர்கள் இன்று பகலிலேயே பல வேடங்களில் முசிறியில் புகுந்து என்னை தேடுவார்கள். இருப்பிடம் அறிந்தால் அந்த இடம் அன்றிரவு தாக்கப்படும். இது எங்கள் சம்பிரதாயம். விளைவு சற்று கசப்பானது, சொல்ல எனக்கு இஷ்டமில்லை என்றான் கடல்வேந்தன். அந்த சமயத்தில் பரணரும் குறுக்கிட்டு, அமைச்சரே, வேந்தன் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் என்று தூண்டினார். அமைச்சர் சிந்தித்தார், சஞ்சயனையும் பார்த்தார் சங்கடத்தோடு. கடைசியாக வீரர்களை திரும்பச் சொல்லி கட்டளையும் இட்டார். வீரர்கள் புதர்களில் இருந்தும் பரணர் இல்லத்தில் இருந்தும் கிளம்பி சென்ற பிறகு கடல்வேந்தனை அமைச்சர் நோக்கி, அமைச்சரே, நான் சற்று உறங்கிவிட்டு வருகின்றேன், அதுவரை பொறுத்திருங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே போய் படுத்துவிட்டான். சிறிது நேரத்துக்கு எல்லாம் அவன் உறங்குவதை ஒரே சீராக வந்த அவன் மூச்சில் இருந்து புரிந்து கொண்ட அமைச்சர் கூடத்தில் இருந்த ஓர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். சஞ்சயன் மட்டும் விவரிக்க இயலாத கலக்கத்தால் அப்படியும் இப்படியுமாக அலைந்து கொண்டிருந்தான். பரணர் கூடத்தின் ஒரு மூலையில் இருந்த விளக்கடியில் உட்கார்ந்து நறுக்கு ஓலைகளை எடுத்து எழுத்தாணியால் எழுதலானார். இந்த சமயத்தில் எழுத்து என்ன வேண்டியிருக்கிறது என்று உள்ளூர் அழுத்து கொண்ட அமைச்சர் அதை பற்றியும் கேட்கவும் செய்தார். புலவரே, என்ன எழுதுகின்றீர் என்று. புலவன் என்ன எழுதுவான், கவிதைதான் என்றார் பரணர். கவிதை எழுத இதுவா சமயம் என்று வினவினார் அமைச்சர். கவிதை எழுத சமயம் ஏது, தோன்ற போது எல்லாம் எழுத வேண்டியதுதான் என்று பரணர் எழுத்தாணியை ஏட்டில் ஓட்டினார். எழுத மனநிமதி வேண்டாமா என்று கேட்டார் அமைச்சர். இப்பொழுது அமைதிக்கு என்ன குறைவு என்று புலவர் கேட்டார். கடல்வேந்தனை பற்றி உமக்கு கவலை இல்லையா? எதற்கு கவலை? நான் சிறைப்பிடித்து போகின்றேனே, அது உங்களுக்குள் ஏற்பட்ட ஒப்பந்தம். அவன் சிறைப்பட ஒப்புக்கொண்டான், நீர் சிறை செய்கின்றீர், அது முடிந்த விஷயமாயிற்றே என்று பரணர் மேலும் எழுதலானார். சில வினாடிகள் ஓடின. அமைச்சர் சங்கடத்துடன் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து புலவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். புலவர் எழுதுவதையும் பார்த்தார், பிரமித்தார். புலவரே, இதென்ன நடக்காத காரியத்தை எழுதுகின்றீர் என்று கேட்கவும் செய்தார். எது நடக்காதது? யவனரை மன்னர் விரட்டிவிட்டதாக எழுதுகின்றீரே, இனிமேல் நடக்கும். கவிஞன் பார்வை எப்பொழுது முன்னால் ஓடும். யவனர் வாழாவிருப்பார்களா? யவனர் எழுந்தால் அடுக்கப்படுவார்கள், அதை மன்னர் செய்து முடிப்பார். கடல்வேந்தன் இருக்கும் வரை செங்குட்டுவன் கரம் வலுத்தே இருக்கும் என்று பரணர் மேலும் எழுதலானார். அமைச்சர் பெரும் குழப்பத்தில் இருந்தார். அப்பொழுது கடல்வேந்தன் எழுந்து வந்தான் அறையிலிருந்து. அப்பா என்று புலவரை அழைத்தான். என்ன குழந்தாய்? புலவர் சுவடியிலிருந்து கண்களை ஏறெடுத்து அவனை நோக்கினார். லேசியஸ் வந்தால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிட்டு அமைச்சரிடம் தனது வாளை நீட்டி, அமைச்சரே, வாரும் போகலாம் என்று தலை வணங்கினார். அமைச்சர் வேந்தன் வாளை பெற்றுக் கொண்டார். பிறகு சஞ்சயனை நோக்கி, தூதரே, வேந்தனை எங்கு சிறை வைக்கலாம் என்று வினவினார். சஞ்சயன் பதில் சொல்லும் முன்பு கடல்வேந்தனை பதில் சொன்னான், உமது மாளிகையில் நிலக்கள்ளியின் அறைக்கு அடுத்த அறையில் என்று. நிலக்கள்ளிக்கும் நீ சிறை இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று வினவினார் அமைச்சர். என்னை பிணைக்கக்கூடிய கயிறு அது ஒன்றுதான், வேறு எங்கு வைத்தாலும் தப்பிவிடுவேன் என்று சர்வசாதாரணமாக பதில் சொன்னான் கடல்வேந்தன். இந்த சமயத்தில் பரணரும் இடை புகுந்து, வேந்தன் சொல்கின்றபடி செய்யும் என்று யோசனை சொன்னார். வேந்தன் என்ன என் விருந்தாளியா, சிறை அல்லவா பிடிக்கின்றேன் என்றார் அமைச்சர். இரண்டும் ஒன்றுதான் என்று அலட்சியமாக சொன்னார் பரணர். அமைச்சர் வேறு வழியின்றி கடல்வேந்தனும் சஞ்சயனும் பின்தொடர தமது மாளிகை நோக்கி நடந்தார். கடல்வேந்தன் சொன்ன அறையில் வைத்து அவனை பூட்டினார். கடல்வேந்தன் சிறைவேந்தன் என்று உற்சாகமும் பட்டார். அந்த உற்சாகமும் ஒரே நாள் தான் நிலைத்தது. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.